ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 7. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஜிதாத்மனா பிரசந்தஸ்ய பரமாத்ம சமாஹிதம் சீதோஷ்ண சுக துக்கேஷு ததாமான அப்பமானயோம். ஜிதாத்மனம் பிரசந்தஸ்ய பரமாத்ம சமாஹிதம் சீதோஷ்ண சுக துக்கேஷு ததாமான அப்பமானயோம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் திவத்ராச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். மனதை வென்றவன் அமைதியை அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடையப்பட்டு விடுகின்றார். அத்தகு மனிதன் இன்பம், துன்பம், குளிர், வெப்பம், மான அவமானம் எல்லாம் சமமே. ஓம் அஜானதமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்னவாதிம் பாஷாத தேச தாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்வதிம் கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதிம் தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 7 இருக்கும். பகவானுடைய கிருபையிலையும் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தினந்தோறும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். இன்றைக்கி வந்து பகவானுடைய கபிலதேவர், பகவானுடைய அவதாரமான கபிலதேவருடைய அவதாரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பேசலாம். கபிலதேவர் எதற்கன்றி தோன்றினார், அவனுடைய அவருடைய தோன்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாங்கிய தத்துவத்தை அழிப்பதற்காண்டி தோன்றினார். சாங்கிய தத்துவம் என்றால் என்ன அப்படின்னா, எப்படி இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் கிடையாது அப்படின்ட்டு பல பேர் சொல்வது உண்டு. நாங்கள் ஆன்மீகத்தை நம்புவதில்லை, நாங்கள்லாம் அறிவாளிகள், விஞ்ஞானத்தை அறிவியல் மட்டுமே வந்து நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சில பேர் வந்து பிதட்டுகிறார்கள். அதுக்காண்டி பகவான் என்ன பண்ணுறார், சாங்கிய தத்துவத்தை விளக்கியிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அறிவியல் முன்னேற்றம் எல்லாரும் வந்து சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அப்பா யார் அப்படிங்கிறது தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்போ எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, அம்மாட்ட போய்ட்டு கேட்கலாம் நேரடியாக, அம்மா என்னுடைய தகப்பனார் யார், என்னோடய அப்பா யார் அப்படின்னு. அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, இதான்ப்பா அவனுடைய அப்பா அப்படின்ட்டு நேராக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், அந்த சாஸ்திர தலங்களை தெளிவாக சொல்லியிருக்கு, பகவான் கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், நம்ம எல்லாமே ஆத்மா, உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பகவான் சொல்லிக்கிறார் பகவத்கீதையில். அப்போ வந்து இந்த குழந்தை எப்படி, குழந்தைய நேராக அம்மா சொன்னதை நம்பியிருந்தால் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது என்ன பண்ணுது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அறிவியல் மூலமாக தான் நான் நம்புவேன் அப்பா யார் அப்படின்னு வச்சுன்னா, அதுக்கு என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி அது எப்படி எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, அதில் இருக்கிற டிஎன்ஏவும், குழந்தையில் இருக்கிற டிஎன்ஏவும், அம்மாட்ட இருக்கிற டிஎன்ஏவும், அப்பாட்ட இருக்கிற டிஎன்ஏவும் எடுத்து நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதை மூணு ஒத்து போச்சு அப்படின்னா, இது ஒரு தான் என்னோடய தகப்பனார். என்ன பண்ணலாம், நேரடியாக அம்மா சொன்னதும் கேட்டுக்கலாம், இல்லைனா இப்படி ஆராய்ச்சி பண்ணியும் வந்து கேட்டுக்கலாம். அதுபோல் சாஸ்திரங்களை சொல்கிறதையும் வந்து நம்பலாம், அப்படி சாஸ்திரங்களை சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலாம், கபிலதேவர் அதுக்கு வழி கொடுக்கிறார். எப்படி வந்து இந்த குழந்தை டிஎன்ஏ வச்சு தகப்பனார் யாருன்னு கண்டுபிடிச்சிச்சோ, அது போல உலகம் எப்படி படைக்கப்பட்டது, சர்வேஸ்வரன் யாரு, நம்ம ஆத்மா அப்படிங்கிறத வந்து கபிலதேவர் எல்லாத்தையும் வந்து விளக்குகின்றார். அதுக்கப்புறம் என்ன அறிவியல் முன்னேற்றம் சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றம் காற்று இல்லைன்னா எப்படி சார் உங்கள் மொபைல் வேலை செய்யும், பல பேர் வந்து கடவுள் இல்லை அப்படின்ட்டு அறிவியல் விஞ்ஞானிகள் அப்புறம் நாஸ்திகவாதிகளும் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு பகவான் படைத்திருக்கிறார், காற்றை படைத்திட்டிருக்கிறார். அப்படி பகவான் வந்து காற்றையே படைக்கல அப்படின்னா உங்களோட மொபைல்லாம் எப்படி சார் வேலை செய்யும், நீங்கள் பெருசாக சொல்கிறீங்களே டெக்னாலஜி டெக்னாலஜின்ட்டு, அந்த டெக்னாலஜிலாம் எப்படி வேலை செய்யும், கொஞ்சம் காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மொபைலில் வேலை செய்யாது, சிக்னலே இருக்காது, சிக்னல் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா வந்து காற்றின் மூலியமாக தான் போகுது. உங்கள் இன்டர்நெட் எப்படி வேலை செய்யும், இணையதளம் எப்படி வேலை செய்யும், மொபைல் எப்படி வேலை செய்யும், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உயர் அடுக்கு மாடிகள்லாம் இருக்குது அப்படின்னா சில நேரத்தில் அங்கே வந்து காற்றே இருக்காது, இந்த காற்றே இல்லை அப்படின்னா அவங்களோட மொபைலில் வேலை செய்யாது. நம்மளே பல தடவை சொல்கிறோம்ல, இங்கே சிக்னல் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் அப்படின்னா அங்கே காற்று இல்லைன்னு அர்த்தம், எங்கெங்கெல்லாம் வந்து காற்று இல்லையோ அங்கெல்லாம் வந்து சிக்னலே கிடைக்காது. நம்ம எல்லாமே வந்து மக்கள் வந்து அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பிதற்றுகிறார்கள். எல்லாமே அறிவியல் முன்னேற்றம் எல்லாம் என்ன பண்ணும், பகவான் படைத்தது காற்று இல்லை அப்படின்னா எல்லாம் அவுட்டு முடிஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே சாங்கிய தத்துவத்தை விளக்குவதற்காக கபிலதேவர் தோன்றுகின்றார். கபிலதேவருடைய தாய் யார் அப்படின்னா தேவஹூதி, தந்தை யார் அப்படின்னா கர்தமுனி. சில பேர் கேட்கலாம், ஏங்க கடவுள் தான் வந்து எல்லாருக்கும் தாய் தந்தை, நீங்கள் என்ன கடவுளுக்கு ஒரு தாய் தந்தை இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சில பேர்களோட மனதில் கேள்விகள் எழலாம். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பிதாகம் அஸ்ய ஜகதோ தாத்தா மாதா தாத்தா பிதாமகம் வேதம் பவித்ர ஓம்கார ரிக்ஷமயஜுரேவஜம். கிருஷ்ணன் சொல்கிறார் எல்லாருக்குமே வந்து பிதாகம், நானே வந்து பிதா, நானே தகப்பனார். பிதாகம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா, நானே வந்து தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறேன், விதை கொடுக்கவும் வந்து விதை கொடுப்பவனும் நானே அப்படின்னு பகவான் பகவத்கீதையில் வந்து சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது பகவானுக்கு உண்மையிலும் பார்த்தோம் அப்படின்னா தாயும் கிடையாது தகப்பனாரும் வந்து கிடையாது. ஆனால் திருவிளையாடுக்காண்டி பகவான் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அவருடைய லீலைகளை செய்வதற்காண்டி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேவகூத்தியும் வசுதேவரும் பார்த்தீங்க அப்படின்னா, தேவகிக்கும் வசுதேவரும் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருந்தார்கள். அப்போ பகவான் வந்து தோன்றினார், தோன்றிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா தேவகூத்தியும் தேவகிக்கும் வசுதேவரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உன்னை போலவே ஒரு மகன் வேணும் அப்படின்றார். கடவுள் யோசிக்கிறார், என்னை போல இன்னொரு கடவுளை நான் எங்கே போய் தேடுறது, கடவுள் என்பவர் ஒரே ஒருத்தர் தான், அதை போய் எங்கே போய் தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், நானே உங்களுடைய குழந்தையாக வருகின்றேன் அப்படின்றார். அதுபோல் திருவிளையாடலுக்காண்டி மட்டுமே பகவான் வந்து ஒரு தாயும் ஒரு தகப்பனாரையும் ஏற்றுக்கொள்கிறாரே தவிர அவருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, அவரே தாயும் தந்தையும். அதுபோல் அங்கே பகவான் கபிலதேவர் அவதாரம் செய்கின்றார், அவர் அவதாரம் செய்து அவருடைய தாயார் அப்படின்னா வந்து தேவஹூதி, தேவஹூதியோட அப்பா யார் அப்படின்னா சுயம்புவா மனு, கர்தமுனியோட அப்பா யார் அப்படின்னா பிரம்மாஜி. பிரம்மாஜி என்ன பண்ணுறார், சுயம்புவாமனுகிட்ட போயிட்டு சொல்கிறார், உன்னோட பெண்ணை கர்தமுனிக்கு திருமணம் செய்து வை அப்படின்ட்டு. அப்போ சுயம்புவாமனு பயங்கர ராஜ ரிஷி, அவர் தான் வந்து சுயம்புவாமனு உலகத்துக்கே ராஜா, அவர்கிட்ட இல்லாத செல்வம் கிடையாது. தேவகுத்தியோட அழகை பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை மாடியில் வந்து தேவகுத்தி என்ன பண்ணுவாங்க, பாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி பாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க நிறைய நகைகள்லாம் அணிஞ்சிருப்பாங்களாம், அப்படி நிறைய நகைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நகையை போட்டுக்கிட்டு நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு ஜொலிக்கணும்ட்டு ஆடுறோம். ஆனால் தேவகுத்தியை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து வந்து தங்கம் போட்டிருக்காங்களே தெரியாதான், அந்தளவுக்கு அவங்களோட அழகு அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம். அப்போ அழகாக இருக்கும்பொழுது அங்கே தங்கம் எங்கே எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியலையா, அந்தளவுக்கு அவங்க அழகாக இருந்தாங்களாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மொட்டை மாடியில் பாலத்துக்கு போட்டு விளாண்டுட்டு இருக்கும்பொழுது மேலே நிறைய ஏரோப்ளேன், இப்போ தான் நம்ம பெருசாக இதை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறோம், ஆனால் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஏரோப்ளேனை நம்மளால் கண்டுபிடிச்சிருக்காங்க, பாகவதமெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம தான் இப்போ இன்னும் பெருசாக நாங்கள் விமானத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு, கந்தர்வர்கள்லாம் விமானத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போ தேவகூத்தியனோட அழகை பார்த்துட்டு அவங்க நேராக வந்து குதிச்சிட்டாங்களாம், அந்த மாதிரி பயங்கரமான அழகு தேவகுத்திக்கு. அப்படி இந்த ராஜ ரிஷி அவரெல்லாம் வந்து இந்த கர்தமுனிக்கு வந்து ஒரு வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு குடிசையில் தங்கி பகவானோட நாமத்தை சொல்லிவிட்டு பகவானோட பக்தி பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி அந்த ஒரு வந்து ஏன் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, கருத முனி வந்து சுயம்பு அம்மனு என்னத்தை பார்த்து வந்து பெண்ணை கொடுக்குறாரு அப்படின்னா, இவருக்கு இருக்கிற பக்தியை பார்த்து தான் கொடுத்தாரு. இன்றைக்கெல்லாம் முத முதல்ல வந்து பெண்களை கொடுக்கணும் அப்படின்னாவே இன்றைக்கி எல்லோரும் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இவருக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா. இந்த உலகத்தில் மனுஷன் எவனும் யோசிக்க மாட்டான், இவன் நல்லவனா கெட்டவனா, படிச்சிருக்கானா படிக்கலையா, இவன் வந்து நல்ல மனிதனான்னு எவனும் பார்க்க மாட்டான். ஆனால் வந்து என்னத்தை பார்ப்பான் அப்படின்னா, இவருக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, மாதம் எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, அதை தான் வந்து பார்ப்பான். ஏங்க எத்தனை கோடி சம்பாரிச்சு எதனா பலன், உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை கோடி அவர் சம்பாரிச்சு என்னங்க பலன். அதுக்காண்டி வந்து பணம் இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணணும், வந்து எதுவுமே சொத்துக்கத்து இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன குணங்கள் தான் முக்கியமாக ஒழிஞ்சு பணம் காசு பணத்தை விட நல்ல குணம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சுயம்புவ அம்மன் என்ன பண்ணார், கிரத முனிக்கு அவரோட பக்தியை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். அப்போ திருமணம் செய்து வைத்த பொழுது முதல்ல 9 பெண்களை அவர்கள் ஈன்றார்கள், கிரத முனியும் தேவகுத்தியும். அதுக்கப்புறம் பகவானுடைய சங்கல் பார்த்தால அந்த கபில தேவரே வந்து அவதாரம் செய்தார். கபில தேவர் அவதாரம் செய்த உடனே கரதமுனி என்ன பண்ணார், அவருக்கு காட்டுக்கு போய்விட்டார் தவம் செய்வதற்காண்டி. அப்போ கபில தேவர் பெருசானதுக்கப்புறம் தேவகுத்திக்கு பல விதமான கேள்விகளை தேவகுத்தி கேட்கின்றனர். அப்போ கேள்விகளை கேட்கும் பொழுது அப்போ கபில தேவர் இந்த சாங்கிய தத்துவத்தை தேவகுத்திக்கு விளக்கி வருகிறார். சாங்கிய தத்துவம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவாளிகள்லாம் சொல்கின்றார்களே, அதுபோல் நிலம் நீர் கருப்பு கருப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்ட்டு 5 விதமான ஸ்தூல சரீரம் இருக்கின்றன. நம்ம எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த 5 தவிர வேறு எதுவுமே இருக்காது. நம்மளோட உடலை பார்த்தீங்க அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 தான் இருக்கும், அதுக்கு தவிர வேறு எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் எதை ஆராய்ச்சி பண்ணிங்க பார்த்தீங்கனாலும் சரி, இந்த அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறார்களே அப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு, இந்த 5 தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதான் சாஸ்திரத்தில் தெளிவாக கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம், அப்புறம் வந்து சூக்ம சரீரம் 3 இருக்கிறது, மனம் புத்தி அகங்காரம். இது வந்து ஸ்தூல சரீரம், முன்னாடி 5 சொன்னது வந்து சூக்ம சரீரம் வெளியில் தெரியும், இந்த 3 வந்து வெளியில் தெரியாது, மனம் புத்தி அகங்காரம். அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யக்கூடிய இந்திரியங்கள் 5 இருக்கின்றன. இந்த சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது 24 பொருட்களை தாதுக்களை சேர்ந்தது. 5 ஸ்தூல சரீரம், 3 சூக்ம சரீரம், 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வந்து வேலை செய்யக்கூடிய இந்திரியங்கள் என்னென்ன அப்படின்னா, வந்து நமக்கு இருக்கிற சப்தம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை யாருனா வந்து வேலை செய்யும் அப்படின்னா இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்ற சப்தத்தின் மூலமாக வேலை வாங்குகின்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மலஜலம் கழிக்கிறது. அதுக்கப்புறம் கை இருக்குது, கால் இருக்குது, இது வந்து 5 வேலை செய்யக்கூடிய இந்திரியங்கள். அதுக்கப்புறம் 5 அறிவை பெறக்கூடிய 5 இந்திரியங்கள் இருக்கின்றன. என்ன அப்படின்னா வந்து கண், காது, மூக்கு, நாக்கு, அதுக்கப்புறம் தோல். இந்த 5 மூலியமாக தான் நம்ம வந்து எந்த அறிவையாக இருந்தாலும் வந்து பெறுகிறோம். இந்த 5 தவிர வேறு எதனா இருக்கா, இல்லைங்க நாங்கள் வந்து முடியிலேருந்து எதனா ஒரு அறிவை பெறுகிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா, இல்லை வேறு எதுவும் இருக்கா, இந்த 5 தவிர வேறு எதனா யோசிச்சு பார்த்தீங்க பார்த்தா உங்களால் முடியுமா, முடியவே முடியாது. எதுவாக இருந்தாலும் கண்ணின் மூலியமாக அறிவை பெறுகிறோம், இல்லைனா வந்து காதின் மூலியமாக, இல்லைனா வந்து சுவாசித்து எதனா அறிவை பெறுகிறோம், இல்லைனா நாக்கின் மூலியமாக சுவைத்து எதனா வந்து அறிவை பெறுகிறோம், அதுக்கப்புறம் வந்து தோலின் மூலியமாக. இன்றைக்கி எப்படி கிளைமேட் வந்து வெப்பம் வந்து குளிர் தான் இல்லை சூடாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இந்த தோலின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இதுபோல் வந்து 5 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 5 நம்ம எத்தனை ஆச்சு, 18 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அறிவை, அறிவனோட ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் சென்சஸ், இந்த ஐயை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த கண்ணை வச்சு என்ன பண்ணுவோம், பார்க்குறோம், நல்ல ரூபத்தை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து காதின் மூலியமாக சப்தத்தை கேட்கின்றோம். வந்து மூக்கின் மூலியமாக வந்து பருஷம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முகர்றோம். அதுக்கப்புறம் வந்து தோலின் மூலியமாக தொடு உணர்ச்சி, நாக்கின் மூலியமாக வந்து சுவையை அனுபவிக்கின்றோம். இது 23 தத்துவங்கள், 21வது அவ்யக்தம் அப்படின்ட்டு 24 தத்துவங்களை பற்றி கவிலதேவர் விளக்குகின்றார். அதுக்கப்புறம் இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கின்றனர் அப்படின்னா, கடவுள் கிடையாது அப்படின்றார். அப்போ சில பிரபுபாதர் கேள்விகள் கேட்கின்றார் அவர்கிட்ட, சரி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வந்து ஏன் இறக்கிறோம், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அப்போ ஏன் மனுஷன் இறக்குறான் அப்படிங்கிறது அவருக்கு கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு ஏன் வந்து நோய்கள் வருது அப்படின்னு அவருக்கும் வந்து அது வந்து பதில் தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் நான் வயதானவராக ஆகிறேன், ஒரு மனுஷன் ஏன் வயதானவராக ஆகிறான் அப்படின்னு அவருக்கு அதுவும் பதில் தெரியாது. அதுக்கப்புறம் யார் உங்களை வந்து யார் வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்துகிறார்கள்? இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது யார்? வந்து காலையில் ஆனால் சூரியன் வந்து உதிக்குது, சாயங்காலம் ஆனால் மறையுது, சந்திரன் வருகிறது, வந்து நட்சத்திரங்கள் வருகின்றன, வந்து என்ன பண்ணுது, இலைகள் உதிர்கிறது, மரத்தில் இலைகள் துளுக்கிறது, மழை பெய்கிறது, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது யார் சுவாமி அப்படின்ட்டு அந்த அறிவியல் விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு விடை வந்து தெரியாது. அதுபோல் நம்ம எதை எந்த விதமான ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அவசியமே வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. சாஸ்திரத்தில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் பார்த்து அதை கடைபிடிப்பதே மனிதனுடைய கடமை. நம்ம புதுசாக போயிட்டு இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி காலத்தை வந்து நேரத்தை வீணடிக்கின்றார்கள். அதுக்கப்புறம் மக்களுடைய பணத்தை, பல கோடிக்கணக்கான பணத்தை வந்து வீணடிக்கின்றார்கள். அதெல்லாம் நம்ம வந்து வீணடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா மக்கள் வந்து இந்த கலியுகத்தில் வந்து அவன் வந்து நம்மளுடைய நகத்தை அதிகமாக வைத்துக் கொள்வார்கள், முடியை வெளுப்பாக ஆக்கி கொள்வார்கள், கலர் அடித்துக் கொள்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி வாழ்வதற்காண்டி காம சுகத்திற்காண்டி மட்டுமே வாழ்வார்கள், மனிதனுடைய ஆயுள் குறையும் அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் போட்டிருக்கு, நம்மளுடைய சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மருத்துவமனைக்கு இப்போ அவசியம் கிடையாது, ஆயுர்வேதம் இருக்குது, அது வேதத்தினுடைய ஒரு பகுதி, நாட்டு மருந்து இருக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அறிவியல் விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு போகிறோம். அதனால தான் கபில தேவர் வந்து இந்த சாங்கிய தத்துவத்தை வந்து விளக்கி இருக்கின்றார். அவரோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சாங்கிய தத்துவத்தை கொடுப்பது. எதற்காண்டி கொடுப்பது அப்படின்னா உலகம் எப்படிப்பட்டது, கடவுள் யார், அப்படி எல்லாமே அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கக்கூடிய தத்துவம் தான் வந்து கபில தேவருடைய சாங்கிய தத்துவம். இந்த பதத்தில் கிருஷ்ணர் 6.7 என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்ன வரைக்கும் வந்து மனதை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். மனம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மனதை வைத்து வாழ்க்கையில் உயர்வு அடையணுமே ஒழிஞ்சு தாழ்வு அடையக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மனதை வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் வந்து மனதை வைத்து வெற்றி அடைகின்றானோ அவன் நண்பனாகவும் மனமே நண்பனாகவும், எவன் ஒருவன் வந்து வெற்றி அடையலையோ கட்டுப்படுத்தலையோ அவனுக்கு மனமே எதிரியாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒருத்தர் கேள்விகள் கேட்கலாம், சரி சுவாமி நான் வந்து இப்போ மனதை வென்று விட்டோம், அதுக்கப்புறம் என்ன பலன் எங்களுக்கு அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். அதுக்கு தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார், எவன் ஒருவன் வந்து மனதை வென்றானோ அவனுக்கு அமைதியை அடைந்து விடுவான் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். உலகத்தில் எல்லாருமே என்ன தேடிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அமைதிக்காண்டி தேடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், எவன் ஒருவன் வந்து மனதை வென்றானோ அவன் ஏன் அப்படின்னா மனதை ஏன் வெல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆத்மா, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம அதனால் வந்து இந்த மனம் வந்து இங்கேயும் அங்கேயும் இழுத்துக்கிட்டு, இப்போ எப்படி ஒரு ஒரு ரதம் இருக்குது அப்படின்னா ரதத்தில் உட்காந்து போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், குதிரை இங்கேயும் அங்கேயும் இழுத்துக்கிட்டே போவோம். அதை நம்ம சரியான கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது இஷ்டத்துக்கு அது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அப்போ அமைதியை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ பரமாத்மாவை அவன் ஏற்கனவே அடைந்து விட்டான், பரமாத்மாவை அடைந்து விட்டான், அவன் அமைதியாகவும் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த துக்கம் இன்பம், அதுக்கப்புறம் வந்து வெயில் குளிர், அதுக்கப்புறம் வந்து மான அவமானம் எல்லாமே அவனுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலையை அவன் அடைகின்றான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில பிரபுபார் ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். எப்படி ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னா, ஒரு இராணுவம் நல்ல வளமான இராணுவம் இருந்தால் அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே எவனும் வந்து திருடர்கள் எவனும் வரமாட்டான். திருடர்கள் எங்கன்னா வருவானா நம்ம நாட்டுக்கு? எவனுமே வரமாட்டான். ஏன் அப்படின்னா இராணுவம் பக்க பலமாக இருக்கும் பொழுது எவன் எந்த திருடன் எவனும் திருடனும் வந்து வரமாட்டான், எந்த ஒரு கிரிமினலும் வரமாட்டான். அதுபோல் எப்போ வந்து நம்மளோட மனம் திருடகார்த்தமாக ஆகும் அப்படின்னா நம்ம பகவானை பற்றி, பகவானுடைய நாமத்தையும் பகவானை நம்மளோட மனதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ, எப்படி வந்து இராணுவம் பலமான இராணுவம் இருக்கும் பொழுது எவன் எந்த ஒரு திருடனும் உள்ளே வரமாட்டானோ அதுபோல் நம்ம பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய பக்தியும் நம்மளோட மனசுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அப்போ எந்த விதமான சஞ்சலங்களும் இந்த மனதில் ஏற்படாது அப்படிங்கிறத சில பிரபுபாதர் வந்து உதாரணத்தின் காமிக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ கிருஷ்ணர் ஏன் இங்கே வந்து துக்கம் மானம் அவமானம் வந்து எல்லாத்தையும் வந்து அவனை வந்து சமமாக பார்க்கின்றான் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், தேஹினோஸ்மின் யதா தேஹே, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்றார். எப்படி உணர்றதே? ஒரு உதாரணத்துக்கு கல்லூரியில் மாணவன் இருக்கான், அப்போ அவனுக்கு வந்து வாத்தியார் வந்து சொல்லி தராரு, எப்படி H2O அப்படின்னா வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக வருகின்றது அப்படின்னு அவர் வந்து சொல்லி தராரு. அதே வந்து செயல்முறையில் படுத்தணும்ல, அவன் லெபார்ட்டரியில் போயிட்டு என்ன பண்ணுறான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான், ஹைட்ரஜனை வந்து இத்தனை பங்கு ஆக்சிஜன் இத்தனை பங்கு சேர்த்தா வந்து நீர் உருவாகிறது அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணுறான், லெபார்ட்டரியில் போயிட்டு செஞ்சு பார்த்து அவன் உணர்கிறான். அதுபோல் நம்ம வந்து ஆத்மா ஆத்மா அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணோம், உணரணும். சில பிரபுபாத சொல்கிறார், மானம் அவமானங்களை சமமாகவும் வந்து துக்கம் இன்பம் துன்பம் அதுக்கப்புறம் வந்து வெயில் குளிர் எல்லாத்தையும் சமமாக பழக வேண்டும். மனதை வந்து நம்ம எப்போ கட்டுப்படுத்துகிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவன் எப்படி H2O அப்படிங்கிறத வந்து வந்து லெபார்ட்டரியில் போய் பண்ணி பழகிட்டானோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சரிசமமாக வந்து மனதை கட்டுப்படுத்தும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா சமத்துவத்தை அடைகின்றோம் அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொல்கின்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.